எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு அழகான கேள்வியை ஒன்று அனுப்பிச்சு வச்சிருக்க. அவர் கேட்ட கேள்வி வந்து, வாட் இஸ் கண்டென்ட்மெண்ட் இன் லைஃப்? கண்டென்ட்மெண்ட் என்பது திருப்தி அடைவது. எவன் ஒருவனிடம் துர் ஆசை இல்லையோ அவன் திருப்தி அடைகின்றான். நம்ம வந்து இத பத்தி பேசுற போது எல்லாருக்கும் நிறைய கேள்விகள் வரும். அதுல சில கேள்விகளை நான் இங்க வந்து பதில் கொடுக்க முயற்சி செய்றேன். இப்ப வந்து நான் சொன்னேன் இல்லையா, எவனிடம் துராசை இல்லையோ அவன் திருப்தி அடைகின்றான். அப்படின்னா உடனே ஒரு கேள்வி வரும், அப்படி என்றால் ஆசைப்படுவதில் தப்பு இல்லை என்று ஆகிறது. அதாவது துராசை தானே படக்கூடாதே, ஆனால் ஆசைப்படலாமே அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதில் விழுது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதை வச்சு நம்ம எலாபரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து நல்ல சுவையான ஒரு உணவு சாப்பிடணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. என்னோட இந்திரியங்கள் எல்லாம் அதை தூண்டுது. நல்ல சுவையான ஒரு காரசாரமான ஒரு உணவு, பார்க்கறதுக்கே இனிமையான உறவு ஒரு உணவு, இதை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு என் இந்திரியங்கள் சொல்றது. அப்போ இந்த உணவை வந்து நான் தேடி போய் கண்டுபிடிச்சு இல்லை நான் வந்து அதை பண்ணியோ சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு என் உடம்புக்கு என்ன அளவு தேவையோ அதை மட்டும் நான் சாப்பிடணும் இல்லையா. ஒரு அளவுக்கு மேலே நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கே தெரியும் இது ஓகே எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிறச்ச. நம்ம எவ்வளோ சுவையான உணவாக இருந்தாலும் நம்ம வந்து அங்கே நிறுத்திக்கணும். அதை நிறுத்தாமல் நம்ம மேலும் மேல எனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு நம்ம அதை சாப்பிட்றச்ச என்ன ஆயிடும், அங்க ஆசை ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது, ஆனா அது துராசையாக மாறக்கூடாது இல்லையா. இது இப்போ ஓவரா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அது ஜரிமானா இல்லாம நம்ம வந்து கஷ்டப்படுறது, இது வந்து துராசையினால வர்ற ஒரு விளைவு. அப்போ ஆசைப்படலாம் ஆனா துராசை படக்கூடாது. இப்ப ரெண்டாவது பாயிண்ட், இது வந்து சாப்பாட்டை பொறுத்தவரையும் சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்ப மத்த எல்லா விஷயங்களுக்குமே நம் வருமானத்திற்கு ஏற்றாற்போல் நாம் செலவு செய்ய வேண்டும். இப்போ ஒரு வீடே வாங்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த வீடு வாங்கறச்ச நம்ம வருமானத்திற்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வீடு வாங்கணும். இப்ப நம்மளால வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு நம்மளால வீடு வாங்க முடியும்னா அந்த 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கினா போறோம். அதை விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 5 கோடிக்கு நான் வாங்குறேன், என்னால இதை இது பண்ண முடியும், நான் வந்து கடனை வாங்கி உடனே வாங்கி நல்ல நான் கட்டிடுறேன், அதுக்கப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு நான் அந்த கடனை கட்டுறேன் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது துலாசை. ஸோ வீடு வேணுங்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அதே இது வந்து நம்ம சக்திக்கு மீறி நம்ம ஆசைப்படுறச்சா அது அங்கே துராசையாக ஆகிடும். அப்போ இந்த துராசை ஏன் வருகிறது அப்படின்னு நம்ம அடுத்தது பார்க்கணும் இல்லையா. எல்லாத்துக்குமே ஒரு காஸ் ஒன்று பார்க்கணும். அப்போ இங்கே வந்து இந்த துராசை ஏன் வருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நான் எனது, நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி ஐ அண்ட் மைன் ஒன்லி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அதுதான் அதுக்கு விதை. எப்பவுமே அவங்க கிட்ட இருந்தானே நம்ம கிட்ட இருந்தா என்ன, அந்த பேதம் இல்லாம இருக்கிறச்ச நமக்கு இந்த பிரச்சனை வரப்போறது கிடையாது. எப்போ இது என்னது எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து துராசை தலை தூக்க ஆரம்பித்து விடும். அப்போ இந்த துராசை இது என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த துராசை வரைச்சா இது நம்ம வந்து மற்றவங்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்து விடுவோம். இந்த கம்பேரிசன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்படி, என்ன எங்கிட்ட வந்து கார் கிடையாது ஆனால் பாரு அவங்ககிட்ட இருக்கு, எங்கிட்ட வந்து ஒரு வைரக்கல் நெக்லஸ் இல்லை ஆனால் அவங்ககிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு கம்பீட்டிங் நேச்சர், ஒரு போட்டி போடுற ஒரு மனப்பான்மையை இந்த துராசையானது தூண்டிவிடும். அப்படின்னா அவங்களுக்குள்ள இன்னொரு கேள்வி வரும், அப்படி நினைத்தல் என்ன தவறு? அதாவது அவங்க கிட்ட கார் இருக்குப்பா, நம்ம கிட்ட கார் இல்லை, அப்ப நம்ம கார் வாங்கணும், வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தவறா அப்படின்னு கேட்பீங்க. இல்ல அப்படி நினைத்தால் என்ன தவறு? இது நம்ம வந்து நமக்கு வந்து இது வளர்ச்சியை கொடுக்குமே தவிர, ஏன்னா மற்றவங்க ஒரு ஆஸ்பிரேஷன் இல்லையா, நம்ம மற்றவங்க பண்றத வந்து நம்ம பார்த்து நம்ம அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு ஆஸ்பயர் பண்றது தப்பா அப்படின்னு பார்த்தா, இது இந்த மாதிரி நான் அவங்கள பார்த்து ஆஸ்பயர் பண்றேன்னு நமக்கு நாமே நம்ம சொல்லிக்கிற ஒரு நொண்டி சாக்குது. நீங்க வந்து அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ஒரு தரம் இல்லாத ஒரு போட்டின்னு நான் நினைக்கிறேன். இது வளர்ச்சி இல்லை, ஒரு தரம் இல்லாம ஒரு ஒரு போட்டி அது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது நம்ம மற்றவங்களுடைய மற்றவங்களை ஒரு கோல் போஸ்டா வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதோட நம்ம அந்த லெவலுக்கு ரைஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை விட்டுட்டு நமக்கு நாமே ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கிறது. இப்போ வந்து இப்போ அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, 25 வயசில் வந்து ஒரு படிக்கிற மாணவன் வந்து நினச்சிக்கிறான், நான் 25 வயசில் நான் என்னோட ஃபஸ்ட்டு வேலையில் போய் உட்காரணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், இந்த 25 வயசுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு வேலை எங்கே போய் வேலை பார்க்கணும்னு அவன் நினைக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னையே தயார்படுத்திக்கிறான். ஒரு பிஜி படிக்கிறான், இல்லை ஒரு ஒரு ஆன்சிலரிஸ் கோர்ஸ் ஒன்று பண்ணுறான், இல்லை தன்னையே வந்து அதுக்கு தேவையான ஒரு ஸ்கில் செட் எல்லாம் வளர்த்துக்கிறான். ஸோ அது பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் நினச்சிக்கிறான், 25 வயசில் நான் வேலைக்கு போவேன், 30 வயசில் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், அப்புறம் 35 வயசில் வந்து நான் வீடு வாங்குவேன், 40 வயசுல நான் வந்து பிசினஸ் ஆரம்பிப்பேன். இப்படி இந்த வளர்ச்சியை இது அவனுக்கே அவன் செட் பண்ணிக்கிற கோல். இங்க வந்து அவன் வேற யாரையும் பார்க்கல, ஏன்னா அவனுக்கு தெரியும் 25 வயசுல தான் வேலைக்கு போனா 5 வருஷத்துல நம்ம வந்து காசு பணம் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு 30 வயசுல நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஃபேமிலியை நம்மளால சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவனுக்கு அவனே வந்து செட் பண்ணிக்கிற கோல். அதை விட்டுட்டு ஏத்த வீட்டுக்காரர் 25 வயசுல வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான், அதனால நான் 25 வயசுல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சான்னா இவன் ஏற்கனவே இங்க லைஃப்ல செட்டில் ஆயிருக்க மாட்டான். வேற அந்த கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பையன் அவன் செட்டில் ஆயிருந்திருப்பான். அப்போ அந்த டிஸ்பாரிட்டி நமக்கு வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறச்ச நமக்கு மேல மேல சோகமும் துக்கமும் தான் வளருமே தவிர நம்மளால அந்த அந்த வாழ்க்கையை நம்மளால சுவைக்க முடியாது, நம்மளால அதை அனுபவிக்க முடியாது. அதனால எப்பவுமே நமக்கு சைட்ல இருக்கிறவங்கள நம்ம முன்னாடி இருக்கிறவங்கள நம்ம பார்க்க கூடாது. இப்படி நம்ம செய்யும் போது என்ன பண்ணுவீங்க, உங்களோட கிரகஸ்தனோட அந்த வாழ்க்கையை வந்து நீங்க ரொம்ப அழகா நடத்திட்டு போவீங்க. இல்லைன்னா நீங்க உங்க பாதையை விட்டுட்டு இன்னொருத்தரோட பாதையில நீங்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆச்சா, அதனால அந்த கம்பீட் பண்ற இது வந்து நமக்கு வந்து அந்த துராசையினால வர்ற ஒரு விஷயம். அப்போ இந்த கம்பீட் பண்றச்ச என்ன ஆயிடும் அப்படின்னா நம்ம கூடவே பொறாமையும் வளர்ந்துடும். இப்போ பொறாமைங்கிற ஒரு 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 இது வந்து நமக்குள்ள பூந்துச்சுன்னா அது நம்ம கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து துன்புறுத்தும், சில நேரங்களில் அது அழிச்சிடும். இதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாமே. இப்போ ராமாயணத்தில் வந்து கைகேயி வந்து கோசலையை பார்த்து பொறாமப்பட்டான். ஐயோ நாளைக்கு வந்து ராமரோட அம்மா வந்து இந்த ராஜ்யத்தோட ஒரு ராஜமாதாவா ஆயிடுவா, ஆனால் நமக்கு அந்த ஒரு பதவி இருக்காதே அப்படின்னா நம்ம வந்து இந்த அரண்மனையிலேருந்து நம்மளை விரட்டிடுவாங்க. அப்போ என்ன ஆயிடுது, அவ தன் நிலையை மறந்து அவ வந்து அந்த துராச பட்டத்தோட பலன் என்ன ஆறுது, அவளுக்கு அவள் வந்து தன்னை மட்டும் வருத்திக்கல, தசரதனை வருத்தினா, ராமரை வருத்தினா, பரதன் தான் பிள்ளையான பரதனை வருத்தினா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம வந்து இந்த பொறாமை என்ற குணத்தினால நம்ம வந்து அவங்கள துன்புறுத்திடுவோம். அதுவே நமக்கு ஒரு அழிவை ஏற்படுத்தும். இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க சொல்வீங்க, நீங்க வந்து எதுக்கு ராமாயணம் சொல்லுங்க, இப்ப நடைமுறை வாழ்க்கையில அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்ப எல்லா யங் பேரண்ட்ஸும் பண்ற விஷயம் என்னன்னா, நமக்கு பிறக்கிற இந்த குழந்தை வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆமா, நமக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான். அப்போ அந்த குழந்தைய வந்து நம்ம முத முதல்ல அந்த குழந்தைக்கு எல்லாமே நம்ம ஸ்பெஷலா பண்ணணும்னு நினைப்போம். இதில் ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் திங்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறோம். இப்போ அந்த ஸ்கூலில் கூட ஒரு மாதிரி இலைட்டு பேஸ்டு வந்துருச்சு. எப்படி, 1.5 லட்சம் கொடுத்தா தான் அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலு, 40,000 கொடுத்தா அந்த ஸ்கூல் கெட்ட ஸ்கூலு. அப்போ அந்த ஸ்கூல் அந்த லெவலுக்கு என் பிள்ளை போகணுமா, என் பொண்ணு போகணுமா அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்று என்ன பண்ணுறோம், ஏத்த வீட்டுக்காரன் அவன் பிள்ளைய வந்து அந்த ஸ்கூல்ல சேர்த்துருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் இந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துருக்கான், இவங்களோட பெட்டரா என் குழந்தைய கொண்டு போய் இன்னும் ஹையா நான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறச்ச என்ன ஆயிடுது, ஏத்த வீட்டு குழந்தை அந்த ஸ்கூலுக்கு போதேன்னு நமக்கு பொறாமை ஏற்படுது. அவங்களோட நம்ம கம்பீட் பண்ணி அவங்களோட நம்ம பெட்டரா இருக்கணும்னு நமக்கு அந்த கம்பீட்டிங் நேச்சர் வருது. அப்போ என்ன செய்யறோம், நம்ம நம்ம வருமானத்தை புரிஞ்சுக்காம நம்ம வந்து அந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஈடுபடுறச்ச அங்க வந்து துராசை இஸ் இன் ப்ளே. இது இது இங்க ஆரம்பிக்கும், ஆனா படிப்படியா படிப்படியா நம்ம எந்த நோக்கத்துக்காக நம்ம வந்து செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த நோக்கத்தையே நம்ம மறந்துடும். இட் வில் பிகம் டயர்டு. நம்ம ஒருத்தரோட நினைச்சு பாருங்களேன், ஒரு ரேஸ் ரேஸ் குதிரை மாதிரி நம்ம ஓடிட்டே இருந்தோம்னா அந்த ஓட்டத்துக்கு எண்டு எங்க, அட்லீஸ்ட் ஒரு ரேஸாவது இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும், அந்த குதிரை ஓடிட்டு போய் நின்றுடும். ஆனா நமக்கு அது கண்டினியூஸா அது ஓடுற மாதிரி ஆயிடும். ஒரு ஒரு லெவல் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வந்து ஒரு இதுல நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும்னு கொண்டு போய் அந்த குழந்தைய கொண்டு போய் ஒரு இலைட் ஸ்கூல்ல விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இப்போ ஒரு மினிஸ்டர் வர குழந்தை இருக்கும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் படிக்கிற அந்த அந்த வீட்டு குழந்தை ஒன்று இருக்கும். அப்போ அந்த அந்த அளவுக்கு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாம நம்ம சரி நல்ல எஜுகேஷன் கிடைக்கட்டும்னு கொஞ்சம் விட்டா, அந்த குழந்தைக்கு என்ன ஆகும், மற்றவங்களை பார்க்கறச்ச ஒன்று இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும், இல்லை அப்படின்னா அதை மேட்ச் பண்ணணும்னு வீட்டில் வந்து கேட்கும். ஸோ இப்படியே ஒன்று ஒன்றா முதல்ல ஃபோன் வாங்கி கொடுப்பீங்க, அதுக்கப்புறமா 2-வீலர் வாங்கி கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் கார் வாங்கி கொடுப்பீங்க, அப்புறம் அவங்களுக்கு செலவுக்கு பாக்கெட் மணி. இது நம்மளை மீறின ஒரு செயலா ஆயிடும். அதனால நம்ம வருமானம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்ஜெட்டிங் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை சீராக அமைச்சுக்க நம்ம கத்துக்கணும். அடுத்தது 3வது பாயிண்ட், இந்த துராசை, இந்த காம்படிட்டிவ்னஸ், இத ஒழிக்கிறது தான் நம்ம திருப்தி அடைவது. ஸோ நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இது எல்லாமே போயிடும். ஒரு நம்மகிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படலாம்ப்பான்னு எப்போ நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பொறாமல் வராது, நம்ம மற்றவங்களோட கம்ப்ளீட் பண்ணுறதையும் நம்ம நிறுத்திடுவோம். ஸோ திருப்தி அடைவது என்பது நாம் நம் உடலுக்கும் நம் மனதிற்கு நம்ம வாழ்விற்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்தும் போது நாம் இப்போ என்ன ஆகும், நாம் ஆன்மீக விஷயங்களை நாம் மனதில் புகுத்தி அதன் வழி நடக்க ஆரம்பிப்போம். இப்போதான் அதை செலுத்த முடியும். இப்போ ஓகே, இது இந்த காசு பணமே நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா இந்த அடுத்த சைடு ஒன்று இருக்க, நம்ம இந்த உலகத்திற்கு வந்த ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா, இதை தெரிஞ்சுக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் நம்ம வந்து இந்த உலகம் தழுவிய இந்த மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்லேயே நம்ம வாழ்க்கையை கழிச்சிடுவோம். அதனால தான் உபநிஷத்ஸ் வந்து இந்த கிரகஸ்தமான இந்த வாழ்க்கைக்கு மூன்று தவங்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்படி அந்த மூணு தவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்னு யஜ்ஞானவக, அதாவது நம்ம மேற்கொள்ள வேண்டிய முதல் தவம் வந்து யஜ்ஞானவக அப்படின்னா இந்த பூஜைகளும் யஜ்னங்களும் பண்றது. யஜ்ஞானவகன்னா ஞானம் கொடுக்கக்கூடிய யஜ்னத்தை பண்ண வேண்டியது, அது நம்மளுடைய முதல் தவம். அப்போ நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்ல இந்த பூஜைகள், நம்ம வந்து நம்மளோட இந்த சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ், அதுக்காக நம்ம வந்து மணிக்கணக்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இட் இஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் ஏர்லி. அதனால அந்த பூஜைகளையும் யஜ்னங்களையும் பண்ணுவது. அடுத்தது வந்து அத்யைனம். இந்த அத்யைனம்ங்கிறது வந்து இதை வந்து நம்ம பத்தி சொல்றச்ச இதுல டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வேத ஸ்ரீகரணம் பூர்வம், அதாவது வேதங்களை பத்தி நம்ம விசாரணம் பண்றது. அடுத்தது வந்து விசாரோ அப் யசனம் அப்படின்னா, இந்த கத்துண்ட இந்த யஜ்னங்களை பத்தி விசாரணம் செஞ்சு அத அபியாசனம் பண்றது. சோ முதல்ல வேதத்தை பத்தி பூர்ணமா தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறமா அதனை விசாரணம் பண்றது, அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அபியாசனம் பண்றது, அதுக்கப்புறமா அதை ஜபம் பண்றது. அதாவது திரும்ப திரும்ப நம்ம கத்துந்தத நம்ம திரும்ப திரும்ப ஜபம் பண்றது அப்படின்னு இந்த அத்யயனம் பத்தி உபநிஷத் வந்து சொல்றது. வந்து விசாரோ சாரி வேத ஸ்ரீகரணம் பூர்ணம் விசாரோ அபியசனம் ஜபக தத்தானா சைவ ஸ்ரிஷை அக அப்படின்னு சொல்லு. அப்போ நம்ம இந்த ரெண்டாவது விஷயமான முதல்து என்ன, யக்னங்கள் பூஜைகள் பண்ணுவது, அடுத்தது வந்து வேதத்தை விசாரணம் பண்றது, அதை அபியாசனம் பண்றது, அதனை ஜபம் பண்றது. அப்புறம் மூணாவது விஷயம் வந்து தானம் செய்வது. இதுவும் இட் ஷுட் பி அ பார்ட் ஆஃப் ஆர் லைஃப். கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற இந்த மூணும் சைமல்டேனியஸா பண்ணணும். இன்னொன்று வந்து தானம் அப்படின்னு நான் நிறையா இந்த தானம் பற்றி நான் பேசியிருக்கேன். தானம்ங்கிறது மற்றவங்க எதிர்பாராமல் நம்ம மற்றவங்க கிட்டேருந்து நம்ம எதையோ எதிர்பார்க்காம நம்ம அவங்களுக்கு செய்யறது, இதுவும் நம்ம கிரகஸ்தனா இருக்கிறச்ச நம்ம செய்ய வேண்டிய ஒரு கடமை. இப்போ இந்த மூணாவது விஷயம், அதாவது நம்ம கிரகஸ்தாசிரமத்துல இருந்து என்னென்ன பணிகளை செய்யணும் அப்படிங்கறத நம்ம இங்க பார்ப்போம். நாலாவது விஷயம் வந்து இந்த திருப்தி, அதாவது கண்டென்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம மன அமைதிக்கு இது ஒரு மார்க்கம். நம்ம வந்து அப்படி வந்து நம்ம வந்து இந்த திருப்தி அடையாம நம்ம துராசையில இருந்தோம்னா அப்ப என்ன ஆயிடும், நம்ம எப்பெல்லாம் கடவுளை வந்து வேண்டிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட இதை கொடு அதை கொடு இதை பண்ணு அதை பண்ணுன்னு கேட்டுட்டு இருக்கோம். பக்தி மார்க்கத்துல போறதே ஞான மார்க்கத்தை அடையறதுக்கு. அந்த பக்தி மார்க்கத்துல உட்காந்துட்டு நம்ம என்ன கேட்போம், கடவுள்கிட்ட இது கொடுப்பா அதை கொடுப்பா எனக்கு இதை செய்ப்பா அதை செய்ப்பான். சோ திருப்தி அடையாத வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்படும். அஞ்சாவது, திருப்தி அடைபவருக்கு முதல் படி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் நம் ஆசைகளை குறைப்பது. அதனால நம்ம ஆசைகள் துராசைகளா இல்லாம எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் நம்ம பண்றச்ச நமக்கு வந்து அதுல மன நிம்மதி கிடைக்கும். அதுதான் நம்ம வந்து அமைதிக்கு முதல் படி கூட. இப்ப வந்து நம்ம எவ்வளவு அளவுக்கு இருக்கணும், அதாவது நம்ம வந்து ஆசை வந்து கம்மியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். திருப்தி அடையறதுக்கு நம்ம மூணு நிலைய வந்து சொல்லலாம். என்னன்னா நித்திய திருப்தி தக அப்படின்னா, டு பி ஆல்வேஸ் டு பி கண்டென்ட் வித் வாட் வி ஹவ், நித்தியபடியே நம்ம திருப்தியுடன் இருப்பது. அடுத்தது வந்து எது கிடைச்சாலும் அதை வச்சுட்டு நம்ம திருப்தியா இருக்கிறது. மூணாவது வந்து எதெல்லாம் நம் வழி வருகிறதோ, இப்ப வந்து நம்மளா தேடி போகாம எதெல்லாம் நமக்கு கிடைக்குதோ அதை வச்சு திருப்தி படுறது. இப்போ மூணு விதம் என்ன, எப்பவுமே நம்ம வந்து திருப்தியோட இருக்கிறது, ரெண்டாவது எது கிடைச்சாலும் திருப்தியோட இருக்கிறது, மூணாவது நம் வழி வரும் எதை எது வந்தாலும் அதை அடைந்து திருப்தி அடைவது. இப்போ ரொம்ப ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கிறவங்க இதை பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வந்து இப்போ கோயிலில் வந்து ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அவன் கூட தான் தனக்கு இன்னைக்கு ஒரு 10 ரூபாய் கிடைச்சிதுன்னா அதை வச்சு நம்ம திருப்தியா இருந்துக்கலாம்ப்பா அப்படிங்கிறான், அப்படின்னா அதை வச்சு நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு கேப்பீங்க. இது என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்காக நீங்க வந்து பண்ணக்கூடாது இல்ல, பிரம்மச்சரியம் அப்போ நம்ம ஒரு எஜுகேஷன் எடுத்துருக்கோம். அப்போ இந்த எல்லா ஸ்டேஜஸுமே நம்ம ஒழுங்கா செஞ்சுட்டு வரணும். அப்ப பிரம்மச்சரியத்துல வந்து நம்ம இருக்கிறச்ச நம்ம படிக்கணும். நம்ம படிக்கிறத நம்ம செவ்வனே செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம நல்லா படிப்போம். நல்லா படிச்சா என்ன ஆகும், நல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ல வருவோம். அது எந்த வேலையா இருந்தாலும் நம்ம செய்வதை திருந்த செய் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செய்வோம். அப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு என்ஜினியரா இருக்கோம்னு வச்சுக்கோங்க, என்ஜினியருக்கு படிக்கிறோம். அப்போ அந்த என்ஜினியர் படிக்கிறவன் என்ஜினியரா இருக்கணும்னு தான் ஆசைப்படணும். என்ஜினியர் போய் நான் டாக்டரா இருக்கிறேன்னு ஆசைப்பட முடியாது. ஏன்னா அப்படி நினைச்சானா அதுக்கு முன்னாடியே அவன் அதுக்கு தன்னை தயார்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி தயார்படுத்தாத நிலையில அவன் இன்ஜினியருக்கு படிச்சிருந்தானா, அவன் இன்ஜினியரா தான் ஆகும். அதே இது வந்து ஓகே, நம்ம இன்ஜினியர் படிச்சுக்கோ, நம்ம இந்த வேலைக்கு போறோம்னு டு பி கண்டென்ட். இப்போ கண்டென்ட் வித் எனி திங் அப்படின்னா ஆஸ்பிரேஷன்ஸ் இல்லாம இல்லை. இப்போ ஒரு ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு எம்எல்ஏவாக ஆசைப்படலாம், இன்ஜினியர் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கனா அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு அவன் முயற்சி பண்ணலாம், அதில் தப்பே கிடையாது. ப்ரொவைடட் அதுக்கு ஏற்ற உழைப்பை அவன் போடுறச்ச. நீங்கள் தான்ப்பா சொல்லிட்டீங்க இன்ஜினியர் வந்து ஐஏஎஸ் ஆகலான்னு, அதனால நான் வந்து ஐஏஎஸ் வந்து போய் எழுதினேன் ஆனால் நான் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அந்த வேலைக்கு ஏற்ற உழைப்பு, நம்ம இப்போ இன்ஜினியர் ஆகிறதுக்கு என்ன உழைப்பு போட்டோமோ இது இன்னொரு ப்ரொஃபஷன். அப்போ அதுக்கு நம்ம மாறணும்னு நம்ம நினைக்கிறச்ச அந்த லெவலுக்கு நம்ம உழைப்பை போட வேண்டும். இன்னொன்று வந்து இன்னொரு ஒரு மனநிலையை வந்து நான் அடிக்கடி வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து நான் வந்து பார்க்கறது, அதாவது நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆனால் எல்லாம் எனக்கு கிடைச்சிடணும். இது ஒரு தப்பான ஒரு குணம். இது பேசிக்கா இந்த மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் ஆனால் எனக்கு கிடைத்து விட வேண்டும்னு நினைக்கிறதே வந்து ஒரு தாமசிக்க குணம், ஒரு தேவையில்லாத ஒரு குணம். இப்ப வந்து நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக்கா நம்ம வந்து பார்த்துருக்கோம், அந்த திருப்திக்கு வந்து இந்தந்த இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு ஒரு சின்ன கோணம், ஒரு ஒரு சைடு பார்ட் ஒன்று இந்த திருப்திக்கு இருக்கு. என்னன்னா இப்ப நம்ம செய்யற வேலையில திருப்தி அடையிறது கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை கூட நம்ம திருப்தி தான் சொல்லணும், பி கண்டென்ட் வித் வாட் யூ ஆர் டூயிங். இப்போ ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு கடையில ஒரு மளிகை கடையை வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மளிகை கடையில அந்த ஏரியாலேயே பெஸ்டான கடையா என் கடை தான் நான் இருக்கணும். என்னோட ஆஸ்பிரேஷன்ஸ், நான் வந்து இதை செவ்வனே செய்யணும், ஒரு பார் நான் செட் பண்ணணும், ஐ ஷுட் செட் அப் அ ஹையர் பார் அப்படின்னு நினைச்சு அதுக்கு ஆஸ்பயர் பண்றது. ஸோ எந்த வேலை செஞ்சாலும் ஒரு பொட்டலை மடிக்கிறதா இருந்தாலும் அதை நீட்டா நேர்த்தியா மடிக்கிறதுக்கு தான் சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து இப்போ நாங்கள் வீட்டிலேயே சமையல் பண்ணுறச்சா நீ இட்லி பண்ணுறியா, அந்த இட்லி கூட அழகாக ரவுண்டாக பந்து பந்தாக வெள்ளையாக அதை பார்க்கறச்சே சாப்பிட்ற மாதிரி இருக்கணும், அதுவும் ஒரு நேர்த்தியாக பண்ணுறது. ஸோ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நினைக்கக்கூடாது, ஐயோ நான் போய் நான் என்ன பண்ணுவேன், இவங்க எல்லாம் வெளியில் இருக்கிறது இன்ஜினியரும் டாக்டரும் சொல்கிறாங்க, நான் வந்து வீட்டில் வந்து சமைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இந்த வீட்டில் வந்து செய்கிற வேலை நம்ம வந்து பெஸ்டா செய்யணும். ஒரு ஒரு பாத்திரம் தேய்ச்சா கூட நம்ம பாத்திரம் வந்து அப்படியே மின்னணும். ஒரு ஒரு சமையல் பண்ணோம்னா அந்த சமையல் அறையில வந்து இப்போ ஒரு ஒரு கிச்சன் ஸ்லாப்ல நம்ம எல்லாரும் வேலை செய்யணும். இந்த கிச்சன் ஸ்லாப்ல அதை சமைச்ச சுவடே இல்லாம நீட்டா வைக்கிறது, பெஸ்டா வைக்கிறது, யாரு பார்த்தாலும் ஐயோ இங்க படுத்து தூங்கலாம்ப்பா, இது இது மேலே இலையே போடாம இது மேல வந்து நம்ம வந்து சாதத்தை போட்டு சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு ஒரு தூய்மையான நிலையை நான் மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது நேர்த்தியா பண்றது. அதை பண்ணிட்டு அது நம்ம பண்ணியிருக்கலாம், இது நான் இன்னைக்கு நான் பண்ணியிருக்கேன், இது எனக்கு திருப்தியை தருகிறது அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு விதமான ஒரு நல்ல குணம்தான். இப்போ வந்து நம்ம இந்த திருப்தியை நம்ம வந்து இந்த வேலைகளை செய்கிறோம் இல்லையா, இது வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவுமே நம்ம பண்ண முடியும். எப்படின்னா ஒரு ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கிறவன் படிக்கிறதுல கவனம் செலுத்தணும், அதில் பெஸ்ட்டாக இருக்கணும், அதில் வந்து தனக்கு இப்போ வந்து எத்தனை மார்க் வாங்குறோங்கிறது அங்கே முக்கியம் கிடையாது. நம்ம அது எப்படி படித்தோம், படித்தது நமக்கு இன்றைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கணும், அதாவது என்றைக்கும் நமக்கு ஞாபகம் இருக்கணும், அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ அந்த பிரம்மச்சரியத்து வாழ்க்கைய நம்ம ஒழுங்கா லீட் பண்ணிட்டோம். அடுத்தது கிரகஸ்தம். கிரகஸ்தம் வரைச்ச அந்த டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதை வந்து நம்ம நேர்த்தியா பண்ணணும். இததான் உபனிஷத்ஸ் வந்து சொல்றச்ச, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம் அண்ட் சந்நியாசம். இந்த வனப்பிரஸ்தம் சந்நியாசத்தை வந்து ஒரே இதில் வந்து எடுத்துட்டு இருக்கு. த்ரையோ தர்ம கந்தக அப்படிங்குது. அப்படின்னா தர்மத்தோட மூன்று கிளைகள் அப்படின்னு பார்த்தோம்னா அது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரஸ்தம். அதனால இந்த தர்மத்தோட இந்த மூன்று கிளைகளிலும் நம்ம வந்து நேர்த்தியா நம்ம வாழ்க்கையை செலுத்தினோம் என்றால் நம்ம வாழ்க்கை நன்றாக அமையும். அதனால தர்மத்தை கடைபிடித்து நெறிகளை உணர்ந்து என்ன ரூல்ஸ் என்ன மாதிரி நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிற உண்மைகளை உணர்ந்து அதுல நம்ம திருப்தி அடைந்து எல்லையில்லாத சந்தோஷத்தை நீங்கள் அனைவரும் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய ஒரு அழகான ஒரு திருக்குறள் உங்களுக்காக நான் வச்சிருக்கேன். என்னன்னா, ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். அப்படின்னா ஒருபோதும் நிரம்பாத தன்மை உடைய அவாய ஒழித்தல். அப்படின்னா அவானா என்ன, ஆசை. நான் சொன்னோம் இல்லையா, இப்போ அந்த துராசை எப்போதுமே என்ன ஆசைப்படப்பட அது போயிட்டே இருக்கும். ஸோ அது என்னைக்கும் ஒரு நிரம்பாத ஒரு தன்மை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அந்நிலையே எப்போதும் மாறாதிருக்கும் இன்ப வாழ்வை தரும். சோ ஒருபோதும் நிரம்பாத தன்மையுடைய அவாவை ஒழித்தல் அப்படின்னா அதை வந்து நம்ம விட்டுறணும். அந்த மாதிரி ஒரு துராசையை விட்டோம்னா அது எப்போதும் அப்படி விட்ட ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கு ஒரு இன்பத்தையே ஒரு இன்ப வாழ்வையே தரும் அப்படிங்கிறது தான் இந்த குறள். ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.